ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வழங்குபவர் சிவ பழ முத்தப்பன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
சாமிக்கு இங்க அந்த கடமை நமக்கு என்னங்க? செருப்ப பாதுகாக்க வேண்டியது. இப்ப பாருங்க, புலன் நடக்கி தம் முதற்கண். என்னங்க இப்படி எல்லாம் கதை சொல்றீங்களு கேக்குறீங்களா? இல்லைங்க, இப்படி எல்லாம் தெரிஞ்சு நம்ம சித்தாந்து முடிச்சோம்னா மரணம் அப்பல நடக்குன்னா இதுதான் புல நடக்குதல். அடக்கின பூரா அவன் சாமி முட மாட்டேன்னு அடக்கியிருந்தவன இங்க வந்து புல நடக்க வச்சாச்சா இல்லையா? எவ்வளவு சிறப்பு! அதாம உங்கள்ட்ட தான் தெய்வமே இருக்கு. நீங்க பிள்ளைகளெல்லாம் வெறுமனே பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கிறேன் சேர்க்கிறேன்னு பொதி முட்டையை சுமக்க வச்சனாலும் ஒரு பயம் சாமி போட மாட்டேங்கிறான். நீங்க கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருந்தீங்கன்னா பல பேர் சாமி விட்டு ஒழுங்கா இருப்பான். இது எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கும் மூட்டை தூக்கறதுக்குமா ஆக்கி, காலையில் வந்த உடனே டியூஷன், நாளையில வந்த உடனே டியூஷன், டியூஷன் படி டியூஷன் படி டியூஷன் படி டியூஷன் படி. அவன் எல்லாத்தையுமே மறந்து போயிட்டான். அப்பெல்லாம் நம்மள எல்லாம் அப்படியா சொன்னாங்க? காலைல எழுந்திரிச்சு வீட்டுல இருக்க வேலையெல்லாம் பார்த்து மாட்டுக்கு தண்ணி வச்சு நம்ம திருப்பிள்ளையா இருக்கும் போது என்னென்ன வேலை பார்த்துருக்கோம். இப்போ ஒரு புள்ள பாக்குதா? ஒரு புள்ள பாக்குறது எல்லாம் படிக்குது. எந்திரிச்சு படி 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 படி. அதான் சொன்னேன், அந்த காலத்துல நமக்கெல்லாம் எந்த தமிழ் வாத்தியாரும் 60க்கு மேல போட்டது இல்ல. இப்ப 100க்கு 100 போடுறேன். ஏன்னா அவனுக்கும் தமிழ் தெரியாது, இவன் எழுதணும் தமிழ் தெரியாது. அப்பெல்லாம் நமக்கு ஒட்டு பிள்ளை பார்த்து மார்க்கு குறைப்பான்ல, 1க்கு 8 போடுவேன். 1 மார்க்குக்கு 1க்கு 8 அரைக்கா மார்க்கு. தமிழ் வாத்தியார் 60க்கு மேல போட்டதே கிடையாது. இப்ப 100க்கு 100 என்னடா வாங்கலைன்னா, தமிழ்ல 3 மார்க். இப்ப இந்த பிளஸ் டூல பாருங்க, தமிழ்ல 2 மார்க்கு, இங்கிலீஷ் தமிழ்ல 1 மார்க்கு, இங்கிலீஷ்ல 2 மார்க்கு, அப்புறம் வேதியியல்ல 3 மார்க்கு, 3 5 6 மார்க் தான். அதுக்கு 1194 மார்க் ஃபர்ஸ்ட். எப்படி நமக்கே ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. கடைசியில பார்த்தா தமிழ்ல திருக்குறள் கேள்வியே கிடையாது. திருக்குறள் பாடம் திருக்குறள் கேள்வியே கிடையாது. உருப்படவா? புலனடக்கி தம்முதற்கண் புக்கூறுவார். சிவபெருமானத்தில் புலனை அடக்கி உருக வேண்டும். இப்ப புலன் அடக்குதல் எல்லாம் மற்ற செயலுக்கு ஆயிடுச்சு. அதனாலதான் தெய்வ நம்பிக்கை எல்லாம் போச்சு. புக்குருவார் சிவனுடைய திருவருளில் உருந்தவர், தம் முதற்கண் புக்குருவார். இறைவனுடைய அருளிலே தான் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி இறைவன் மற்ற உயிர்களுக்கு அருள் புரிகிறானோ அதுபோல நாம் வாழ் ஜீவன் முத்தராக வாழ்கிற பொழுதே இறந்த பிள்ளையை நிச்சயம் பிழைக்க வைக்க வேண்டும். ஜீவன் முத்தருடைய கடமை அதுதான். தம் அதுதான் சொல்றீங்க, தம் முதற்கண் புக்குருவார். முதற்கண் புக்குருவார் என்ன? எப்படி உயிர்களுக்கு இறைவன் அருள் புரிகிறானோ அதுபோல துன்பப்படு ஜீவன் முத்தராக வாடுகிற பெருமக்கள் நம்முடைய அருளாளர்கள். உலக மக்களில் யார் துன்புறுகிறார்களோ, பசி காசு வாங்கு போடு, பசி வந்தா காசு வாங்கு போடு, சரி ஓட்டு கால் இல்லையா நானே ஏறி ஓட்டுறேன் வா ஓடம், தொழிலாளர் இல்லையா நானே ஓட்டுறேன் வா, இப்படி வாழுகிற வாழ்க்கை அதுதான் புக்கு உருவார் என்றார். இறைவனுடைய திரு இறைவனுடைய திருவருளில் தம்மை ஆட்படுத்திக் கொண்டு அதை புக்கு உருவார். போதார், திரும்ப மறுபடியும் வரமாட்டார்கள். போதார், போக மாட்டார்கள். தலம் நடக்கும் ஆமை தக. தங்களுடைய ஏன் போக மாட்டார்கள் என்றால், இன்பம் துன்பங்களை காணுகிற பொழுது அதில் ஈடுபட மாட்டார். ஏனென்றால் அவை எதிரி என்று நினைப்பார்கள். இவர்களால் விடப்பெற்றிருக்கிற இன்பமும் துன்பமும் இவர்களுக்கு எதிரி. எது போல? ஆமைக்கு எதிரி யார் வந்தாலும் எதிரி என்று தன்னை அடக்கிக் கொள்வது போல. எதிரே வருவது யாரேனும் வந்தாரேனால் ஆமை என்ன செய்யும்? 5 புலன்களையும் அடக்கிக் கொள்ளும். அதுபோல இன்ப துன்பங்களாக இருக்கவே எவை வந்தாலும் தங்களுடைய 5 புலன்களை அடக்கிக் கொண்டு இறைவனை மட்டுமே நினைப்பார்கள். எவ்வளவு அழகான குரல் நினைத்துப்பார்கள். எனவே புலன் அடக்கி தம் முதற்கண் புக்குருவார். புகுந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், தலம் நடக்கும். தலம்னா நிலம். திருத்தல யாத்திரைன்னு சொல்றோமா இல்லையா? திருத்தல யாத்திரை என்று சொல்றோம். அப்ப தலம் என்றால் நிலம் என்பது பொருள். தலம் நடக்கும், தலத்திலே நகழுகின்ற ஆமை. ஆமை தெரியும், ஆமை தக, ஆமையை போல தாங்கள் அடக்கிக் கொள்வார்கள். தங்களிடத்திலே இருக்கக்கூடிய 5 புலனை அதற்குரிய வேட்கையில் இருந்து அடக்கிக் கொள்வார்கள். 5வது பாடல். அவனை அகன்று எங்கு இன்றாம் ஆங்கவனாம் எங்கும் இவனை ஒளிந்து உண்டாதல் இல். அவன் இவன் நமக்கு தெரியும் முதலே. அவனை அகன்று எங்கு எங்கின்றாம், அவனை இல்லாது எது இங்க இருக்கிறது? இறைவன் இல்லாது எந்த பொருளும் இல்லை, எந்த இடமும் இல்லை, எந்த காலமும் இல்லை. காலம் கடந்தவன், காலத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவன், காலம் கடந்தவன், அவனை அகன்று எங்கு இன்றாம், எங்கு என்ன இருக்கிறது, இங்கு இன்றாம் எதுவும் இல்லை, இங்கு இன்றாம், இங்கு இன்றாம், இங்கு இல்லை, இறைவன் இல்லாது எதுவும் இல்லை. அதுபோல ஆங்கவனாம் எங்கும் இவனை ஒளிந்து உண்டாதல் இல்லை, ஜீவன் முத்தர்கள் இல்லாமல் இந்த உலகமும் இல்லை. நம்முடைய காலகட்டங்களில் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அந்தந்த அருளாளர்கள் தோன்றி வருகிறார்கள். இன்றைக்கும் மடத்தில் அருளாளர்கள் எத்தனை பேர் இருக்காள், திருத்தொண்டு செய்வதற்காக எத்தனை அடியார்களை நாம் இங்கு பார்க்கிறோம், அவங்களா யாரும் சொல்லியா செய்யறாங்க, அடியவர்கள் இல்லாமல் இல்லை, நாம் அடையாளம் தெரிவது இல்லை, அவ்வளவுதான். வாரியார் சுவாமிகளைப் போல எத்தனையோ பெருமக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாது எனக்கு ஞானியாக விளங்கியவர்கள் முருகதாஸ் சுவாமிகள் என்பவர்கள். அவர்கள் மேலமங்கலம் என்று விழுப்புரத்திற்கு பக்கத்தில் அன்னியூர்காரர் தெரியும், தெரியுமா சாமியா, குள்ளச்சாமியா, அவர்கள் மேலமங்கலம் சுவாமிகள். அவர்கள்தான் எனக்கு ஞான உபதேசம் செய்தவர்கள், என்னிடத்தில் நீங்காத பற்றுடையவர்கள். ஒரு உன்னை சொன்னா தப்பா நினைக்க கூடாது, நான் முனைவர் பட்டம் அருந்தி சிவாச்சாரியற்ற அவற்றை ஆசி பெற்று வாங்கி டாக்டர் பட்டம் வாங்கிட்டேன். அதுக்காக விழுப்புரத்துல ஒரு பெரிய விழா என்னுடைய மாணவர்கள் எடுத்தார்கள், அதுக்கு சாமிக்கு அழைப்பு கொடுத்திருந்தாங்க. சாமி வந்து எனக்கு ஒரு ஆடை போட்டினார். எங்க வீட்டுக்காரி சாயங்காலம் வந்து இரவு வந்து சாமிகிட்ட சொல்றாங்க, எனக்கு எங்க வீட்டுக்காரு இது மாதிரி ஒரு பட்டுப்புடை கூட எடுத்து தந்தல சாமி, உங்களுக்கு எனக்கு இந்த பட்டுப்புடை மேல ஆசை இருக்குன்னு எப்படி தெரிஞ்ச சாமியை எடுத்துட்டு வந்தீங்க, ஒரு அற்புதமா இன்னைக்கு வச்சிருக்காரு, அற்புதமான பட்டுப்புடவை, அதுக்குரிய சாக்கெட் கலர் பார்த்து சாமி வாங்கிட்டு வந்து பேசி முத்தப்பன் டாக்டர் பட்டம் வாங்கல, அவங்க மனைவிதான் அதுக்கு எல்லா துணை, அதனால் அவங்களைத்தான் நான் பாராட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி பாராட்டினார்கள். மிகச்சிறந்த நிகழ்ச்சி, என்னால் மறக்க முடியாத நிகழ்ச்சி. நமக்கு தெரியல, இறைவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம மனைவியை பாராட்டுவதற்கு நாம நினைக்க மாட்டோம், அவ கடமை அதான் அப்படின்னு. அப்ப ஏன்னா அப்பெல்லாம் கொஞ்சம் முறுக்கு சம்பாதிக்கிறோம் வேலை அப்படின்னு. அப்ப ஒரு இளமை முறுக்கு கூட, அப்ப வயசு 40 ஆயிடுச்சு, இருந்தாலும் இளமை முறுக்கு 40 ஒரு வயசா, இப்பயும் வயசு 70. அதனால அப்ப கூட சொல்லுவோம், என்னுடைய மாணவர்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரம் சேர்ந்திருந்த பொழுது அங்க எல்லா மாணவர்களும் சேர்ந்து ஒரு பாராட்டு, என்ன சார் அப்படியே இருக்கீங்க என்னாரு, அப்படியே இருக்குங்க. நான் பின்ன எப்படி அப்படியே இருப்பேன், இல்ல சார் இளமை, நாங்கெல்லாம் ரிட்டையர்ட் ஆயிட்டோம், நீங்க பார்த்தா உங்களுக்கு ரிட்டையர் ஆகாத மாதிரி தெரியுதுண்ணா. இறைவனுடைய புகழையே பேசிக் கொண்டிருக்கிறோம், நம்ம எப்படி மூப்போம். இளமை அதுதான், இளமையின் ரகசியம் அதுதான். மீச வச்சிருந்தா வெள்ளைங்கிறக்கா எடுத்து விட்டேன், அவ்வளவுதான். இறைவனுடைய திருவருள் இவ்வளவு 70 வயசுல சத்தம், என் சத்தம் தானே கேக்குது உங்களுக்கு, இங்க மத்தவங்க சத்தம் யாரு சத்தம் கேட்க போட்டு பாப்பா, நான் தான் அதுல முதல்ல நிற்பேன் சத்தம். அவன் அணை அகன்று எங்கு இங்கு இன்றாம் எதுவும் இல்லை, ஆங்கவனாம் எங்கும் ஆங்கவனாக இருக்கக்கூடியவர்கள், ஆங்கவனாம் ஜீவன் முத்தர்கள், ஆங்கவனாம் எங்கும் இவனை ஒளிந்து உண்டாதல் இல்லை, இந்த அருளாளர்கள் வழியின்றி ஆன்மீகம் வளர்வது இல்லை. ஆன்மீகத்திலே அவர்களை வைத்துக் கொண்டுதானே நாம் வாழுகிறோம். எனவே ஆங்கவனாம் அது வியாபகம் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய இறைவனுடைய திருவருள் பெற்றிருக்கிற அங்கு அவனாம். எனவே ஆங்கவனாம் என்பது எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கக்கூடிய இறைவனுடைய திருவருளை, அதான் அவனாம். திருவருளை பெற்ற எங்கும் இவனை ஒளிந்து உண்டாதல் இல், அந்த இறைவன் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய இறைவனுடைய திருவருள் பெற்ற முக்தி பெற்றிருக்கின்ற இவனை ஒளிந்து எதுவும் இல்லை. அவன் அவர்கள்தான், அவர்களால் தான் உலகம் வாழுகிறது, அருளாளர்கள் தான் உலகம் வாழுகிறது. இல்ல சொல்றோம்ல, ஏதோ அவங்க இருக்கிறனாலதான் மழை பெய்யுது அப்படின்னு சொல்றோம், அவர்களால் தான் உலகம் வாழுகிறது என்பது 6வது பாடல். உள்ளும் புறம்பும் ஒரு தன்மை காட்சியிற்கு எள்ளும் திறமை ஏதும் இல்லை, உள்ளத்திலும் வெளியும் இறைவனை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாதவர்களை எப்படி இழிவாக யார் பேச முடியும். அப்ப அந்த காலத்துல பேசியிருக்காங்கன்னு தெரியுது, சாமியாரு கொட்ட போட்டவன் ஊட்ட போட்டவன் அப்படின்னு ஏதோ பேசியிருக்காங்க. மாதிரி பார்த்தா டே நீங்க அப்படியெல்லாம் பேசினா ஒன்னும் கவலைப்பட மாட்டாங்கடா அவங்க, அண்ணா நீங்க ஒண்ணுனாவும் வச்சுக்கணும், நமக்கு துன்பம் வராம இருக்குண்ணா, யாராவது நம்மளை திட்டினா கேட்காத மாதிரி போயிடணும். அப்ப அகமும் புறமும் ஒரு தன்மை காட்சியிற்கு, சிவபெருமான் என்ற காட்சி, சிவன் தான் என்ற காட்சி இருக்கிறது. காட்சியருக்கு காட்சியுடையவர் எள்ளும் திரவேதும் இல்லை, எந்த எள்ளும் எள்ளு எள்ளி நகையாடுகிற எந்த செயலும் இல்லை, எள்ளை எள்ளி நகையாடுவதற்குரிய செயல்கள் எதுவும் இல்லை. அதனால்தான் எள்ளும் திறம் ஏதும் இல்லைன்னார். எள்ளுகின்ற அளவுக்கு அவனுக்கு வலிமை கிடையாது. என்ன சிவனடியார்களை பற்றி நீ எள்ள முடியுமா? உனக்கு ஏது அந்த வலிமை? இறைவன் கொடுக்க மாட்டான் சார், கொடுக்க மாட்டான், இறைவன் கொடுக்கவே மாட்டான். ஓடு வேணும், வரவங்களுக்கு எல்லாம் ஓடு கொடுத்துக்கிட்டு இருந்தார் திருநீலகண்டர். ஆனா ஒரு முறை தவறி போய் வந்து விட்டார். அந்த அம்மா கூட எம்மை தீண்டாதீன்னு ஆளே தவிர ஏன் நீங்க அங்க போனீங்க போன அப்படி எல்லாம் சொல்லல. என்னை தீண்டாதீர்கள் அவ்வளவுதான். சட்டப்படி உளவியல் உள்படி கூட அது உண்மை. உன்னுடைய ஆண்மைதான் என்னிடத்தில் சேர வேண்டுமே தவிர நீ பல பெண்களிடத்தில் போய் அந்த ஆண்மை தொடர்புடைய அந்த பெண்களினுடைய உறவு போனிடத்தில் இருக்கிறது. இப்பொழுது உன்னுடைய உடம்பில் உன்னுடைய ஆண்மை மட்டுமில்லை, பிற பெண்ணில் இன்பம் துய்த்ததால் அந்த பெண்கள் மூலமாக வந்த பெண் ஆண்களுடைய உணர்வு இடத்தில். எனவே என்னிடத்தில் உன் உணர்வு தான் தோன்ற வேண்டுமே தவிர மற்ற ஆண்களுடைய தொடர்பால் பெற்றிருக்கிற உணர்வு எனக்கு வரக்கூடாது. ஏமை திண்டாதீர் சட்டப்படியாத சீக்கிரம் செலுத்துவார். ஏன் திண்டாதீர்னா என்ன கணவன் இருக்கிறதா? இல்ல, கணவனுடைய ஒன்றுதான் அவனுடைய உடம்பு, அவனுடைய அணுக்கள் தான் இதனோடு சேர வேண்டும். ஆனால் அவனுடைய உடம்பில் இப்பொழுது அவனுடைய அணுக்கள் மட்டுமல்ல, அன்னைக்கே எயிட்ஸ் இருந்துக்கும் தெரியுது. அப்ப பிற பெண்ணிடத்திலே உறவு நீ வைத்துக் கொண்டால் அந்த பெண்ணுக்கு பிற ஆண்களுடைய உறவு இருந்திருக்கும். எனவே அந்த ஆண்களுடைய உறவு அந்த பெண்ணுக்கு இருந்திருக்கிறது. இப்பொழுது நீ உறவு கொள்வதால் உன்னுடைய ஆணோடு அந்த ஆண் அணுக்கள் சேருகிறது. அப்படியானால் உன்னிடத்தில் உனக்கென்ன தனிப்பட்ட உன்னுடைய ஆண் உறவுகள் இல்லை, பிற ஆண்களுடைய நிலையும் இருக்கிறது. என்னை திண்டாடீர். இறைவனிடத்தில் அருள் பெற்று மீண்டும் மூழ்கிய பொழுது தூய்மை ஆக்கி அந்த உடல் இறைவனால் மறுபடியும் தரப்படுகிறது. கிளர்ச்சி உடுவம் என்னாச்சு? ஒரு எல்ஐசி பில்டிங்ல போய் நின்னா வந்தபோது இங்க இருந்து ஒரு கிழவனும் கிளவியும் ஒரு கொடைய வச்சுக்கிட்டு மேல போனாங்க. அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தா மறுபடியும் லிப்ட் கீழே வந்துச்சு. அதுல ஒரு இளமையான பொண்ணு இளமையான பையனும் இறங்கினாங்க. இவன் நினைச்சான், அடேயப்பா நல்லா கண்டுபிடிச்சிருக்காங்கயா, கிழவனா மேல போனா இறங்கினா இறங்கலாம் போறதுக்கு. இது மாதிரி மிஷின் நம்ம ஊர்ல இல்லையே. நானா முதல்ல போனது வேற, வந்து இறங்குறது வேற. ஆனா இவன் எல்ஐசி பில்டிங்ல இருந்து இப்படிப்பட்ட ஒரு மிஷின் இருக்கேன்னு நினைச்சானா, எவ்வளவு சிறப்பு பாருங்க. அந்த அந்த மாதிரி ஒரு இழப்பு உண்டு இல்லையா? நீங்க சொல்ற பாருங்க, உள்ளும் புறம் எள்ளும் திறம் ஏதும் இல்லை, திறம் கிடையாது என்று சொன்னாராயிற்று. ஏழாவது பாடல், உருந்தொழிற்கு தக்க பயன் உலகம். நாம் பெற்றிருக்கக்கூடிய வினைக்கு ஏற்பது இந்த உலகம். யாருக்கு எங்கே பிறப்போம் என்று நமக்கு தெரிஞ்சிருந்தா எல்லாரும் இங்க வந்து பிறப்போம், எல்லாம் துபாயில பிறப்போம். இப்ப பாருங்க இங்க வந்து பிறந்துட்டு இருக்கோம். உறும் தொழிற்கு தக்க பயன் உலகத்தில் உறும் தொழில் வினை பிராரத்த வினை. பிராரத்த வினையினால் உறும், அதான் பிராரத்த வினை. உறும் தொழில் நம்மால் அனுபவிக்க, உறுதல் தான் அனுபவித்தல், அனுபவிக்கும் தொழிற்கு தக்க பயன், அதற்குரிய தக்க பயன் உலகம். உலக இன்பம் தான் தக்க பயன். தத்தம் வருந்தொழிற்கு வாய்மை பயன். ஆனால் தத்தம் வருந்தொழில் என்று சொன்னால் தன்முனைப்பு இல்லாத தொழில், அதான் வருந்தொழில். வருந்தம் வற்றி போச்சுன்னு அர்த்தம். எது வற்றி போச்சு? தன்முனைப்பு வற்றி போச்சு, அதான் வருந்தொழில். தன்முனைப்பிற்கு வாய்மை பயன், தன்முனைப்பிற்கு மெய்ப்பொருள் பயனாக அமையும். உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய உன்னுடைய பிரார்த்த வினைக்கு, அது சஞ்சித வினைக்கு உலக இன்பம் உனக்கு அமையும். ஆனால் நீ தன்முனைப்பை விட்டு விட்டாயானால் உனக்கு இருக்கக்கூடிய பயன் மெய்ப்பொருளாக, வாய்மை என்றால் மெய்ப்பொருள். எனவே உன்னுடைய நீ இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய அனுபவம் உன்னுடைய சஞ்சித வினை, உண்மையினை, அதுதான் பயன். ஆனால் ஜீவன் முத்தராக வாழ வேண்டும் என்று சொல்லி ஐம்புலன்களை அடக்கி தன்முனைப்பை நீக்கி நீ வாழுகிற பொழுது உனக்கு என்ன பயன் என்றால் மெய்யறிவாக இருக்கிற இறைவன் உன்னோடு நீ இணைவதற்குரிய வாய்ப்பு கிடைக்கிறது. அதுதான் பெருமை என்கிறார். அருந்தொழிற்கு வாய்மை பயன், வாய்மை என்பது மெய்ப்பொருள், அதான் இறைவனுடைய சார்பு, இறைவனோடு இணைதல், அணைந்தோர் தன்மை. பார்வாகம் எட்டாவது பாட்டு, ஏந்த வினையோடு உடல் ஏகும், பிராரத்த வினையோடு உடல் போயிடும். ஜீவன் முத்தர் இந்த உடல் போச்சுன்னா பிராரத்த வினைய அனுபவிச்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஞானசம்பந்தர் 3 வயசுல ஞானப்பால் குடிச்சார், ஆனா 16 வயசு வரை வாழ்றாருல்ல, 12 வயசு வர வாழணுங்கிற பிராரத்தம், அதை மாத்த முடியாது. பிறக்கிறவரே இந்த இத்தனை வருஷம் நீ உலகத்துல இருக்கணும்னு எழுதி விட்டான் எழுத்து, அது வரை வாழ்ந்துதான் ஆகணும். அது பிராரத்த வினை, பிராரத்த வினை கழித்து வாழ்ந்து கழித்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் சஞ்சித வினையும் ஆகாமியினையும் ஆச்சாரியர்களால் நீங்கும். இப்ப அந்த நினைப்போடு இதை பார்க்கணும். ஏன்ற வினை, ஏன்ற பிராரத்த வினை, ஏன்ற கிடைத்த, ஏன்றங்கிறது தமிழ் சொல்ல பார்த்தீங்கன்னா கிடைத்த என்று பொருள் இருப்பார். ஏன்ற கிடைத்த வினை உடலோ, அதனால் உடல் கிடைத்தது. பிராரத்த வினை நாம் அனுபவிக்க வேண்டிய வினையினால் உடல் கிடைச்சு, இல்லைன்னா நம்ம மிருக நாயா போயிருக்கலாம், அல்லது இந்த டேபிளா போயிருக்கலாம், இல்ல இந்த பெஞ்சா போயிருக்கலாம். ஏந்த வினை உடலோடு ஏகும், பிராரத்த வினை உடலோடு ஏகிவிடும். சரி, இடை, இடையிலே வந்து அனுபவி பிராரத்த வினையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப இடை ஏறும் வினை, நாம் இப்ப செய்யக்கூடிய நல்வினை தீவினைனாலே ஏறுகின்ற வினைனா ஆகாமிய வினை, மேல் வினை. இப்ப நான் இங்க வந்து பேசுறேன், உங்களை மனசுல பதிய வைக்கிறேன், அதை எப்படியாவது ஒரு நாள் சார் வந்து நடத்தினாரு அப்படின்னு நினைச்சு நினைப்போமா இல்லையா? ஒரு இந்த புத்தகத்தை படிக்கிறவர் இதை நடத்துறது இந்த விட்டு அடிச்சாரே அப்படின்னு நினைப்போமா இல்லையா? அப்ப அது நான் அப்ப எனக்கு என்ன ஆகும்னா உங்களுடைய வாழ்க்கை எனக்கு கிடைக்கிறது, அவங்களுடைய மனதில் என்னுடைய சிந்தனையை பதிய வைக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு இறைவன் அருள் புரிந்திருக்கிறான், அதான் முக்கியம். அப்ப அருள் புரிந்ததினால் எனக்கு உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஐயங்களையோ அல்லது உங்களுக்குரிய மனதிலே தெளிவையோ ஏற்படுத்தினால் எனக்கு ஒரு பயன் உண்டா இல்லையா? பாத்தியாருக்கு இருக்குமா இல்லையா? அந்த பயன் அடுத்த பிறவி நல்லதாக கூட வந்து சேரும். ஏந்த வினை உடலோடு ஏகும், இடை ஏறும் வினை, இடை ஏறும் வினை, இடையே வருகின்ற ஆகாமிய வினை தோன்றில் அது தோன்றுமானால் அதனால் உனக்கு எந்த விதமான கெடுதலும் இல்லை, அருளே சுடும். நீ எந்த இறைவனோடு சேர்ந்து அணைந்தோர் தன்மையாக இருக்கிறாயோ அப்பொழுது நீ இப்ப இடை ஏறும் வினை தோன்றில், ஏறும் வினை தோன்றுமானால் அருளே சுடும். ஏனென்றால் அது தோன்றினார், இவனால தோன்றாது, கடவுளால் தோன்றும், தோன்றினால் அந்த அருள் சுடும். அதுபோல ஒவ்வொரு அடியாருக்கு உண்டு. சுந்தரர் இவ்வளவு தூரம் சத்தியத்தை மீறினாரா இல்லையா? கண்ணு மட்டுமா போகணும், அதுக்குள்ள பலன் அடையணுமா இல்லையா? அது இறைவனுடைய திருவருள், அதனால கொடுத்த கண்ண மறுபடியும் எடுத்த கண்ண மறுபடியும் கொடுத்துட்டார். சினிமாப்பட்டம் எடுத்த கண்ண கொடுத்தாலாம் வரும். எனவே ஏறுவின் தோன்றில் அருளே சுடும். அதனால் ஜீவன் முத்தர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு உரிய வெறுப்பு விருப்புகளுக்கு அவர்கள் காரணம் அல்ல, இறைவன் அதனை ஏற்றுக்கொள்வான், ஏற்றுக்கொண்டு அவர்களுக்குரிய பயன்களை அது இல்லாமல் ஆக்கிவிடுவான். அதனாலதான் சுடும், நான் சுட்டுட்டா தொடர்ச்சியை வர சுட்டாச்சுன்னா சுத்தமா அழிஞ்சு போயிடும். இந்த சில கோயம்புத்தூர் பகுதியில் மாட்டுக்கு கொம்பு முளைக்காம இருக்காது, கொம்பை சுட்டுப்படுவான் அது முளைக்காது, சுட்டா முளைக்காது. அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, வாத்தியார்ட்ட போய் கொண்டு விட்டா கண்ணை மத்தனை வத்தெல்லாம் சுட்டுப்பிடுங்க சாமி தப்பு பண்ணான். இப்ப வாத்தியார பார்த்து நீ ஏதாவது தப்பு பண்ணா நாங்க சுட்டுப்பிடுவோங்கிறான். ஆக வாத்தியார் பையனை தண்டிக்க முடியாது, வாத்தியார் தண்டிச்சார்னா வாத்தியார் சிறைக்குள்ள போயிடுவார், பையன் பத்தி கவலைப்படும். அவன் சொன்னா போதும், இவர் என்னை அடிச்சார், எத்தனை பொம்பளை பிள்ளை சொல்லி இப்ப மாட்டிக்கிட்டு நிக்கிது பாருங்க. வினை தோன்றில் அருளே சுடும். 9வது பாடல், உம்மை தரும் வினைகள் மூலாவாம் இம்மை அம்மை மறுமை. இம்மை என்பது இந்த உலகத்து வாழ்க்கை, அம்மை என்பது தேவர் உலகத்து வாழ்க்கை, மறுமை என்பது மறுபடியும் பிறத்தல். இதான் மும்மை. மும்மைனா மும்மை, மும்பைன்னு நினைச்சிருப்பாங்க, பாம்பே. இது மும்மை. இது என்ன மும்மை? இம்மை இப்பிறப்பு, அடுத்தது தேவர் உலக சொர்க்க நரக பிறப்பு, அதுக்கப்புறம் மறுபிறப்பு மறுமை. இம்மை அம்மை மறுமை அதான் மும்மை. மும்மை தரும் வினைகள், அந்த வினைகள் மூலாவாம். இந்த ஜீவன் முத்தர்களுக்கு எந்த பழைய மும்மைக்குரிய வினையா இருந்தாலும் சரி, மறுமைக்குரிய வினையா இருந்தாலும் சரி, இம்மைக்குரிய வினையா இருந்தாலும் மூலாவாம். மூதறிவார்க்கு அம்மையும் இம்மையேயாம். இதுதான் ஜீவன் முத்தர். மூதறிவாளர் இறைவனுடைய திருவருளை அடைந்தவர்கள். ஏன்னா அறிவுருவமாக இருக்கிறவர்கள் தான் ஆன்மா. இறைவனுடைய அறிவுருவமாக இருப்பதுதான் நம்ம அதான திருவருள் பயணம் முடிவு பெற்றோம். இறைவன் எப்படி நம்மிடத்தில் இருக்கான், அறிவாகி இருக்கிறான். அப்ப அறிவு பெற்றிருக்கிற நாம் மூதறிவு எப்ப பெறுவோம், இறைவனோட சேர்ந்ததினால். முற்று மூதறிவு என்றால் முற்றும் அறிந்த அறிவு. அந்த மூதறிவை பெற்றவர்களுக்கு மூதறிவார்க்கு, மூதறிவாக இருக்கிற இறைவனை சார்ந்தவருக்கு அம்மையும் இம்மையேயாம். அந்த உலகத்தில் பெறக்கூடிய அனைத்து பெருமைகளையும் இந்த உலகத்தில் பெறுவார்கள். ஆகவே ஜீவன் முத்தராகி வாழ்கிறவர்களுக்கு இந்த ஜீவனாக வாழ்கிற இந்த உலகத்திலேயே அந்த பெருமை கிடைக்கும். எனவே அம்மையும் இம்மையே யாம். நிறைவான பாடல். கள்ளத் தலைவர் துயர் கருதி தம் கருணை வெள்ளத்து அலைவர் மிக. ஜீவன் முத்தர்கள், இந்த உலகத்தில் வாழ்கிற ஜீவன்கள் பெறுகின்ற துன்பத்திற்காக அதை நீக்குவதற்காக வருத்தப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். இதுதான் அந்த பாட்டுடைய பொருள். அப்ப ஒரு மனிதனேயம் மிக்கவராக நாம் வாழ்ந்தோமையானால் ஜீவன் முத்தருக்குரிய பெருமையை நாம் அடையலாம். கள்ளத்தலைவர் துயர் கருதி, கள்ளத்தலைவர்னா இன்ப துன்பங்களை விரும்புகின்ற இந்த ஆன்மாக்கள். ஏன்னா கள்ளம் என்றால் வெளியே உண்டு உள்ள உண்டு, அதான கள்ளம். ரொம்ப கள்ளமான பயம் அப்படியான வெளியே ஒண்ணு உள்ள ஒண்ணு. இப்ப என்ன, வெளியே இருக்கக்கூடிய இன்பத்தை அனுபவிப்பதும் அதற்குரிய உள்ளத்தில் மகிழ்ச்சி அடையுமாக வாழ்கின்ற சகல வாழ்க்கை சகலர் அவர்தான் கள்ளத்தலைவர். ஆக பொய்யை மெய்யாக கருதி வாழ்கிறோம், மெய்யை பொய் என்று கருதி வாழ்கிறோம், அதானே கள்ளம். ஒன்றை மற்றொன்றாக கருதுவதுதானே கள்ளம். அப்ப மெய்யை பொய்யாகவும் பொய்யை மெய்யாகவும் கருதி கொண்டு வாழுகிற கள்ளத்தலைவர் துயர் கருதி, இந்த உலகத்தில் வாழுகிற உடம்போடு வாழுகிறவுடைய துன்பத்தை கருதி, துயர் கருதி. தம் கருணை வெள்ளத்து, ஜீவன் முத்தர்கள் தம் கருணையாக இருக்கக்கூடிய அந்த வெள்ளத்து அலைவர் மிக. இந்த அலைவர் என்று சொல்லுதான் இங்கே நாம் கொள்ளும். அலைவர் என்றால் வருந்துவர். அதனால்தான் அலைச்சல்ங்கிறத வருத்தத்தை அலைச்சல் சொல்றோம். நமக்கு ஏற்பட்டிருக்க வருத்தத்தை என்ன சொல்றாங்க, ரொம்ப அலைச்சலா போச்சுங்க, ஒரே அலைச்சலா இருக்கு அப்படின்னா என்ன வருத்தம்னு அர்த்தம். அப்ப அலைவர் மிக, தலைவர்னு கொள்ளக்கூடாது, அப்படி பிரிக்கணும். வெள்ளத்து அலைவர், வெள்ளத்தலைவர் இருக்கு, வெள்ளத்து அலைவர். வெள்ளத்து கருணை வெள்ளத்தினால் அவர்கள் இந்த உலகத்தில் இப்படியெல்லாம் இன்னும் வீடு பேர் அடைய முடியாது, மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி வருத்தப்படுவார்கள். எனவே மனிதநேயத்தோடு வாழ்வார்கள் என்று திருவருட்பயன் இறைவன் திருவருளால் நிறைவு பெறுகிறது.